நாம் இப்போது வாசிக்க கேட்ட இந்த அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம், நீங்கள் இன்னொரு கோணத்திலே நீங்கள் அதை வாசிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனம் என்கிறதை குறித்து பலர் சொல்லி பல காரியங்களை கேள்விப்படுவோம். ஆனால் இந்த பகுதியிலே தீர்க்க தரிசனம் நிறைவேறுகின்ற ஒரு ப்ராசஸ் அழகாக ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் 28-29 யோவேல் தீர்க்க தரிசி தீர்க்க தரிசனமாக உரைத்தார். என்ன சொன்னார் என்றால், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரதிகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இது வந்து ஒரு தீர்க்க தரிசனம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், இப்ப எங்கிட்ட இந்த வசனம் வருதுன்னு வச்சுடுங்களேன், என்னட்ட நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா ஆண்டவர் என்னிடத்துல சொல்லுகிறார், என் குமாரர் என் குமாரத்திகள் என்ன செய்வாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். என்னுடைய மூப்பர் என்ன செய்வாங்க, சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய வாலிபர் என்ன செய்வாங்க, தரிசனங்களை காண்பார்கள். இது கொஞ்சம் நீங்க வாசித்து பார்க்கணும். நீங்க வீட்டில் போய் யார் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, யார் தரிசனம் காண்பார்கள். என்ன தீர்க்க தரிசனமாக உரைக்கப்படுவது ரொம்ப முக்கியமான காரியம். இன்னைக்கு நான் உங்களிடத்துல ஒரு எளிதாக ஒரு காரியத்தை கேட்கிறேன். ஒரு 25 வயது ஒரு வாலிபன் சொல்லுகிறான், நான் ஒரு தரிசனம் கண்டேன் என்று. அவன் சொல்லுவதை ஏற்றுக்கொள்வீர்களா? ஒரு 60 வயசு ஒரு வயோதிபர் சொல்லுகிறார், நான் தரிசனம் கண்டேன் என்று. இன்றைய கிறிஸ்தவ உலகம் யாருடைய தரிசனத்தை ஏற்றுக்கொள்வீர்கள்? ஏன் சொன்னா அது வேதத்துக்கு புறம்பாக இருக்கிறதுனால அதை நீங்க என்ன செய்வீங்க, ஏற்றுக்கொள்ளுவீங்க. வேதத்தின் படி யார் சொன்னதுதான் தீர்க்க தரிசனம், அல்லது யார் கண்டது தரிசனம், வாலிபன் கண்டது தரிசனம். சரி, சாமுவேலுக்குள்ள உங்க பிள்ளை வந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான்னு ஏற்றுக்கொள்ளுங்களேன், என்ன சொல்லுவீங்க? ரொம்ப ஏழியரா பேச ஆரம்பிக்கிற, கொஞ்சம் அமைதியாயிரு, நீ கற்றுக்கொள்ள வேண்டியது நிறையன்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? அது எங்க வேதத்துல சொல்லி இருக்கிறது? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், உங்கள் வாலிபர்கள், உங்கள் வாலிபர்கள், உங்கள் குமாரர், உங்கள் குமாரத்திகள். இதை நீங்க ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் தீர்க்க தரிசனம். அடுத்து கவனிங்க, இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு முந்தி நீங்கள் இதை கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்கு முந்தி அந்த தீர்க்க தரிசனங்கள் வாக்கு தத்தம் ஆக வேண்டும். நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், எந்த ஒரு தீர்க்க தரிசனமும் பிராமிஸாக மாறாமல் அது நிறைவேறாது. எந்த தீர்க்க தரிசனமும், இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறின தரிசனங்களை, தீர்க்க தரிசனங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறின தீர்க்க தரிசனம் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் எப்படியாக மாறினது, வாக்குத்தத்தமாக மாறினது. மரியாளை பார்த்து தேவதூதன் சொல்லுகின்றான், மரியாளே நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். யோசேப்பை பார்த்து தேவதூதன் சொல்லுகின்றான். நீங்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நடைபெறுகிற வாழ்க்கை என்னவென்றால் தீர்க்க தரிசனம். காலையில எழும்பும் போது காண்கிற சொப்பனோ அடுத்த நாள்ல என்ன செய்யுது, நிறைவேறுகிறது. தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிறோம். வேதத்தின் தீர்க்க தரிசனங்கள் வாக்கு தத்தங்களாக மாற வேண்டும். இங்க பார்க்கும் போது யோவான் 14:6 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இயேசு கிறிஸ்து இந்த தீர்க்க தரிசனத்தை வாக்கு தத்தமாக மாற்றுகின்றார். அவர் வாக்கு தத்தமாக இதை சொல்லுகின்றார். என்ன சொல்லுகிறார் என்றால், நான் பிதாவிடத்திலே வேண்டிக் கொண்டு உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை நிச்சயமாக கொடுப்பேன். அதோடு ஆண்டவர் விடவில்லை. ஏனென்றால் யோவேலின் தீர்க்க தரிசனத்தை நீங்க நீங்கள் வாசித்து பார்த்தீர்களே ஆனால் ஒருவர் கூட இங்கு இருக்கிற யாருமே நாம் அது நிறைவேறி ஆயிற்று என்பதை அறிந்து கொள்ள மாட்டோம். என்ன நினைப்போம் என்றால், இன்னும் சூரியன் சகப்பாக மாறலையே, சந்திரன் இன்னும் இரத்தமாக மாறவில்லையே என்றுதான் எண்ணிக்கொண்டிருப்போம். ஆனால் பேதுரு என்ன சொல்லுகிறார், யோவேலினால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் இன்று நிறைவேறினது என்று அவர் சொல்லுகின்றார். அதை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்ப கவனிங்க, இந்த தீர்க்க தரிசனம் வாக்கு தத்தமாக மாறுவதை இயேசு கிறிஸ்து மிக அழகாக சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார் என்றால், நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இன்னைக்கு சூரியன் இரத்தமாக மாறும் என்று சொன்னால் சூரியனையே பார்த்துட்டு இருப்போம், பார்த்து கொண்டிருப்போம். ஆனால் தேவன் நமக்கு தருகின்ற அடையாளங்கள் வித்தியாசமாக இயேசு கிறிஸ்து அதை நமக்கு விளக்குகின்றார். என்ன சொல்லுகிறார் பாருங்கள், யோவான் 14:26 என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார், உங்களுக்கு அவர் போதகராக இருப்பார். இரண்டாவது என்ன சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். யார் பரிசுத்தாவியானவர்? பரிசுத்தாவியானவர் இயேசு கிறிஸ்து சொன்னவைகளை நினைப்பூட்டுகிறவர். பரிசுத்தாவியானவர் இன்று நாம் பரிசுத்தாவி என்று சொல்லும் போது நாம் நினைப்பது என்ன, என்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நான் எதையாக்கிலும் ஒன்றை சொல்லுவது ஆவியானவர் எனக்கு கொடுத்த ஒரு தரிசனம் என்று எண்ணிக்கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, வரம்பு தவறி போகக்கூடாது. வேதத்திலே ஆண்டவர் தருகின்ற வாக்குத்தத்தங்களும் சரி, தீர்க்க தரிசனங்களும் சரி, அது ஒரு கொள்கைக்கும் கோட்பாடுகளுக்கும் உரியது. அது ஏதோ ஒருவன் சொப்பனம் கண்டு புலம்புவது அல்ல. அல்ல, ஏன் ஆண்டவர் சொன்னார் பரிசுத்தாவியானவருடைய ஊழியம் இது என்று? சூரியன் ரத்தமாக மாறினால் நம்ம நினைப்போம் எல்லாம் முடிஞ்சிச்சுப்பா, உலகம் வரப்போகுதுன்னு. ஆனா இயேசுவாமி தெளிவாக சொல்லுகிறாரேப்பா, இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் போது நடைபெறுகிறது என்னவென்றால், இதோ அவர் உங்களுக்கு போதிப்பார். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இன்னைக்கு நீங்க வந்து ஒரு பயத்துல இருக்கிறீங்க, ஒரு வசனம் உங்களுக்கு ஞாபகம் வருகிறது, உடனே யார நினைப்பீங்க? பாஸ்டர் போன வாரம் என்ன செய்தாரு, இந்த வார்த்தைய சொன்னார். ஏன்னா ஆவியானவரை மகிமைப்படுத்தி நமக்கு பழக்கம் இல்லை, மனிதர்களை மகிமைப்படுத்தி நமக்கு பழக்கம். உங்களை நினைப்பூட்டுகிறவர் போதகர் அல்ல, அது பரிசுத்தாவியானவர். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அவரே உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார், அவரே உங்களுக்கு அதை நினைப்பூட்டுகிறார். அடுத்து கவனிங்க, 15:26 சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், இந்த பரிசுத்தாவியானவர் என்னை குறித்து சாட்சி சொல்லுவார், என்னை குறித்து சாட்சி சொல்லுவார். அநேக நேரங்களில் நாம் இந்த சாட்சி சொல்லுகிறதே நம்ம கேள்விப்படுவோம். பிரியமானவர்களே, நம்முடைய சாட்சி சொல்லுகிறதுல ஒன்றை எப்போதுமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சாட்சி என்று சொல்லுவது இந்தாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்களை அறிந்து கொள்வதற்காக சொல்லுகின்றேன். தேவன் என்னை விடுவித்தார் என்று சொல்லுவது சாட்சி. இன்றைக்கு நம்ம அதை சொல்லுகிறோம், உண்மையான சாட்சி என்னன்னா, கர்த்தரை விடுவித்தபடியால் நான் அவருக்கு என்ன செய்கிறேனோ அது சாட்சி. புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆனா இங்க இருந்து போகும்போது இந்த வார்த்தையோட நீங்க போக மாட்டீங்க. போகும்போது என்ன சொல்லிட்டு போவீங்க, நான் பிறந்து ரொம்ப அக்கிரமம் செய்துட்டு இருந்தேன், கர்த்தர் என்னை மன்னித்தார், சரி இப்ப என்ன செய்யறீங்க, அதை சொல்ல மாட்டீங்க. சாட்சி என்று சொல்லுவது அன்று கர்த்தர் செய்ததல்ல, அன்று கர்த்தர் எனக்கு செய்ததினால் இன்று நான் கர்த்தருக்காக எப்படி வாழ்கிறேன், அது சாட்சி. இன்னைக்கு நம்முடைய சாட்சிகள் எப்படி இருக்கும் நீங்க கண்டா கவனித்தால் தெரியும் பாருங்க. ஒரு நாளில் நான் கஷ்டப்பட்டேன், கர்த்தர்னே தூக்கினார், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தூக்கின கர்த்தருக்கு நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ செய்கிறீர்களோ அது சாட்சி. அதை சொல்ல மாட்டேனோமா, ஏன்னா அதை சொன்னால் கர்த்தருடைய நாம மகிமைப்படும். மற்றபடி உள்ள என்றால் என்னுடைய நாம மகிமைப்படும். என்ன பார்த்துட்டு என்ன சொல்லுவீங்க, ஓ இவர் டிவி பிடிச்சிருந்தவரா, இப்ப பாரு என்ன மாதிரி பேசுறாரு, விளங்குதா உங்களுக்கு? ஆனால் இன்று நான் அதன் நிமித்தம் கர்த்தருக்கு நான் திருப்பி செலுத்துகிற பலிகள் அது சாட்சி. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார் பாருங்க, இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். இன்று என்னை வழிநடத்துகிற கிறிஸ்து, இன்று என்னை தாங்குகிறவர், அவரை குறித்து நான் சாட்சி சொல்லுவேன். அது பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நடத்தப்படும். அடுத்து கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாராம்? யோவான் 16:7-8 சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், அவர் எதை குறித்து கண்டித்து உணர்த்துவாராம்? பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இன்றைக்கு பாவம் இது என்பதை ஆவியானவர் உணர்த்துவது சத்தியம், மெய். என்னிடத்துல கேட்பீர்களேயானால் நான் உங்களுக்கு சொல்லுவது அநேக நேரங்களிலே அது சத்தியமாக இருக்காது. காரணம் என்ன? இன்றைக்கு ஒரு பொய் பேசுகிற ஒருவன் இருக்கிறான் வைத்துக் கொள்ளுங்கள். பொய் பேசுகிற ஒருவன், எனக்கு நண்பன், அவன் என்னுடைய நண்பன், என்னுடைய ஆபத்துல எல்லாம் அவன் எனக்கு உதவி செய்கிறவன் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஆனா அவனுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? பொய் பிரச்சனை. ஆவியானவர் என்ன சொல்லுவார் அவனோட பேசும்போது? நீ பொய் சொல்வது, நான் என்ன சொல்லுவேன்? அவன் பொய் சொன்னாலும் அவன்ட நல்ல குணங்கள் இருக்கிறது. அந்த நல்ல குணத்தை நம்ம எடுக்கணும். ஆவியானவர் நல்ல குணத்தை பார்க்க மாட்டார். என்ன சொல்லுவார்? பொய் பேசுவது தவறு, பொய் பேசுவது என்ன செய்ய நிறுத்திக்கொள். நான் என்ன செய்வேன்? என் சௌகரியத்தை பார்ப்பேன். அதனால் தான் சொல்லுகிறேன், அருமையான தேவ பிள்ளைகளே, ஊழியர்களிடத்தில் சென்று திருடுவது பாவமா என்று கேட்டால், ஊழியர்கள் உங்களுக்கு சொல்லுவது சத்தியம் அல்ல, ஆவியானவர் சொல்லுவது சத்தியம். இப்ப அப்பா அம்மாவை நான் கனம் பண்ண மாட்டேங்கிறேன், திட்டுறேன், கோபப்படுறேன், அப்பா அம்மாவை கீழ்ப்படிய மாட்டேங்கிறேன். காணிக்கை கொண்டு வைத்தால் தேவன் அங்கீகரிப்பாரா? நீங்க எதுக்கு தலையாட்டுறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அங்கீகரிப்பாரா? எங்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவேன்? மன்னிப்பு கேட்டு இதுல வாருங்க, வந்து மன்னியும் கொண்டு வச்சுக்கிட்டு போங்க. விளங்குதா? இதை உபயோகப்படுத்துகிறவனுக்கும் அந்த சாபம் உண்டு. இதை நம்ம இன்னைக்கு நினைக்க மாட்டேங்கிறோம். சத்தியத்தை சொல்லணும். ஆவியானவர் என்ன சொல்லுவார்? உன் அப்பா அம்மா நீ கவனிக்க கனம் பண்ணாட்டா நீ செய்வது பாவம், பீரியட். நாம் வந்து என்ன செய்வேன்? காம்ப்ரமைஸ் பண்ணுவேன். இல்ல இல்ல இல்ல, ஐயோ அவங்களுக்கு நிலைமையை நீங்க பாத்தீங்கன்னா அப்பா அம்மாவை அவங்களால கனம் பண்ணாம கனம் பண்ணுவதற்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவேன். ஆவியானவர் வாய்ப்பு இருக்கோ வாய்ப்பு இல்லையோ கனம் பண்ணாவிட்டால் அது இதுதாங்க. ஆவியானவர் போதிப்பதும் மனிதர்கள் போதிப்பது வித்தியாசம். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். நீ போகிற பாதை தவறு என்பதை உங்களுக்கு சொல்லுவார். அடுத்து என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? கவனிங்க, அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்தில் வரும்போது நான் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நான் இருப்பேன், கிறிஸ்துவுக்கு நான் சாட்சியாக இருப்பேன். இதை கர்த்தர் நமக்கு விளக்கி இருக்கிறார். இப்போது நான் உங்களுக்கு திருப்பி கேட்கிறேன், நீங்கள் பதில் சொன்னால் மிக நன்றாக இருக்கும், பதில் சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை. சூரியன் ரத்தமாக மாறுவது விசேஷமா, பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவது விசேஷமா? இன்னும் திருப்பி கேட்கிறேன், சந்திரன் ரத்தமா மாறுது விசேஷமா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய குறைகளை உங்களுக்கு சுட்டி காட்டுவது விசேஷமா? அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை அடையாளங்களை பார்க்கிறோம். ஒரு சந்திரம் விழுந்துடுச்சுன்னா போதும் ஐயா, எல்லாரும் இயேசுவை இன்னைக்கு நம்பணும். ஏன்னா சந்திரம் விழுந்துச்சுன்னா அடுத்து என்னது? நம்ம எங்க போறோம்? ஆண்டவருடைய வருகை வந்துருதுன்னு சொல்லிட்டு அர்த்தம் பார்த்துடுங்க. ஆனா ஆவியானவர் உணர்த்தும் போது ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோமே. ஆவியானவர் என்னுடைய குறைகளை எனக்கு சொல்லும் போது ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோமே. அதை இன்றைக்கு ஒரு பெரிதாக மனிதன் எடுத்துக் கொள்ளுவதில்லையே. அருமையான தேவ பிள்ளையே, சந்திரன் ரத்தமாக மாறினாலும் சூரியன் ரத்தமாக மாறினாலும் மாறாவிட்டாலும் உங்கள் வாழ்க்கை மாறாவிட்டால் எந்த ஒரு பரிகாரமும் உங்களுக்காக எனக்காக நீ செய்ய முடியாது. இதை கிறிஸ்து விளக்கி சொல்லுகிறார். யோபேல் தீர்க்கதரிசி சொன்னது உண்மையா? அது வாக்குத்தத்தமாக ஆண்டவர் அதை சொல்லி அது நடைபெறும் போது இவைகளெல்லாம் சம்பவிக்கும் என்று சொல்லுகின்றார். எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தீர்க்க தரிசனம் வாக்குத்தத்தங்களாக மாற வேண்டும், வாக்குத்தத்தங்களாக மாற வேண்டும். திருப்பி சொல்றார் பாருங்க, இந்த வாக்குத்தத்தை நிறைவேறுவதற்கு ஆண்டவர் ஒரு கட்டளை போடுறார். என்ன சொல்ற பாருங்க, 120 பேர் கூடியிருக்கிறாங்க. இந்த 120 பேரையும் ஆண்டவர் கூப்பிட்டு அப்போஸ்தலர் 1:4 ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், எருசலேமை விட்டு எங்கேயும் போகாதீர்கள், எருசலேமிலே தங்கி இருங்கள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். இன்றைக்கு நடைபெறுகிற காரியம் என்ன தெரியுங்களா? இதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமான காரியம். ஏன்னா சத்தியம் என்று சொல்லுவது விசேஷமாக இன்றைக்கு யாரும் எண்ணப்படவில்லை. ஆவியானவர் கொடுக்கப்பட்டாயிற்று, ஆவியானுடைய ஆளுகைக்குள் உட்கார்ந்து இருக்கிறோம். இன்றைக்கு யாராவது ஒரு மனுஷர் உங்களை பார்த்து ஆவியானவர் ஊற்றப்படுகிறார், போய் காத்திருந்து வாங்கிக் கொள்ளுவோம் வாங்கன்னு கூப்பிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் சொல்லுவது உங்களுக்கு புரியுது என்று நினைக்கிறேன். இன்றைக்கு ஒரு ஊழியர் இந்த இடத்துல ஆவியானவர் ஊற்றப்படுகிறார், நாம் போய் காத்திருந்து பெற்றுக் கொள்ளுவோம் என்று சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? வேன் பிடிச்சு போக தோணுமா தோணாதா? கிடைக்க போறது என்னது? நீங்க பெற்றுக் கொள்வது பரிசுத்த ஆவியா இருக்காது. காரணம், ஆவியானவர் ஏற்கனவே அருளப்பட்டு விட்டார். ஏற்கனவே ஆவியானவர் எங்க இருக்கிறார்? உங்களுக்கு உள்ளே இருக்கிறார். இனிமேல் நீங்கள் காத்திருந்து பெற்றுக் கொள்வது பரிசுத்த ஆவியானவராக இருக்காது. இதை இன்னைக்கு சிலர் தொழிலாக கொண்டு ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார் வாங்க, ஆவியானவர் ஊற்றப்படுகிறார் வாங்க, ஆவியானவருடைய ஒரு ப்ரொசஷன் நடக்க போகிறது வாங்கன்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார், அன்று இந்த வாக்குத்தத்தை நிறைவேற போகிறது, எல்லாரும் எருசலேமில் வாங்க, எருசலேமில் வந்து காத்திருங்கள் என்று ஆண்டவர் அன்றைக்கு அதை சொன்னார். சொன்ன போது கவனிங்க, ஒரு வாக்குத்தத்தை நிறைவேறணும்னு சொன்னார். தீர்க்க தரிசனம் வாக்குத்தத்தமாக மாறாவிட்டால் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறாது. தீர்க்க தரிசனம் வாக்குத்தத்தமாக மாறின பிற்பாடு அந்த வாக்குத்தத்தம் என் வாழ்வில் நடைபெற வேண்டுமையானால் நான் செய்ய வேண்டிய 5 காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். 1 என்னன்னு சொன்னா, எருசலேமை விட்டு எங்கேயும் போகாதுங்கன்னு சொன்னார், கீழ்ப்படியணும். 2 என்ன சொன்னார்னா, நீங்கள் அந்த பக்கத்தில் வந்து என்ன செய்யுங்க, காத்திருங்க சொன்னார், காத்திருக்கணும். 3 சொன்னார், ஒரு மனமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னார். 4 சொன்னார், ஜபத்தில் இருங்கள் என்று சொன்னார். 5 சொன்னார், வேண்டுதலில் தரித்திருக்க வேண்டும் என்று சொன்னார். இன்னைக்கு நிறைய பேருக்கு வாக்குத்தத்தம் கிடைக்குது, கிடைக்குதா இல்லையா? கிடைக்குது இல்லையா? வேதம் வாசிக்கும் போது கிடைக்குது. என்ன போன்றவங்க அப்பப்ப வந்து தருவோம்ல, இன்னைக்கு தரலையாரோ என்ன போன்றவங்க உங்களை கூப்பிட்டு வாக்குத்தத்தம் தரது நிற்பாட்டிட்டாங்களா இல்லையா? இப்ப இல்ல இல்ல, கூப்பிட்டு தர மாட்டேங்கிறாங்களா? கூப்பிட்டு தரவில்லையா? சரி, உங்க வீட்டுல இந்த வாக்குத்தத்தை கேலண்டர் வச்சிருக்கிறீங்களா? நம்ம சர்ச் கேலண்டராவது இருக்குமே இல்லையா? அதுல வந்து கண்டிப்பா வாக்குத்தத்தங்கள் இருக்கும். அதை வாசித்து பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும், ரொம்ப விசேஷமா இருக்கும். நீ போகிற இடமெல்லாம், நீங்கள் போகிற இடமெல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நீங்க போறது எங்க? நீங்க எங்க போகிறீங்க அதை சொல்லுங்க. எதுக்கு போறீங்க? ஓகே, அருமையாய் நினைத்துக் கொள்ளுங்கள் அருமையானவர்களே. வேதம் விளையாட்டல்ல, வேதம் விளையாட்டல்ல, வாக்குத்தத்தங்கள் விளையாட்டல்ல, வாக்குத்தத்தங்கள் விளையாட்டல்ல. தேவன் உங்களுக்கு நிச்சயமாக வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற நீங்கள் காத்திருக்க வேண்டும், பொறுமையோடு இருக்க வேண்டும். அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற உங்களுக்கு கீழ்ப்படுதல் முக்கியம். தேவன் என்ன சொல்லுகிற பாருங்களேன், ஒரு சின்ன ஒரு ஆசை நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்க அதற்கும் பதில் சொன்னா பரவாயில்ல, பதில் சொல்லாட்டாலும் கேட்டுட்டாவது இருங்களேன். என்னன்னு சொன்னா, இந்த பூமியில சந்தோஷமா வாழணும் எத்தனை பேர் விரும்புறீங்க? கை தூக்குங்க. ரொம்ப நாள் வாழணும் எவ்வளவு பேர் விரும்புறீங்க? ரொம்ப சந்தோஷம் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும், பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும், பூமியில் உன் வாழ்நாள் நன்மையா இருப்பதற்கும், புரியுதா? நன்மையான வாழ்நாளா இருக்கணும், நீடித்திருக்கணும். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதல்ல, உன் தகப்பனையும் உன் தாயையும் சார். நான் இப்ப ஆண்டவர்கிட்ட ஜோபம் பண்றேன், என்னன்னு சொன்னா நான் அப்பா அம்மாவை மட்டும் கனம் பண்ண மாட்டேன், ஆனா என் வாழ்நாள் என்ன செய்யணும், நீடித்திருக்கணும். ஏதாவது குறுக்கு வழி இருக்குதான் கேட்கறேன்னு வச்சுடுங்களேன். ஆவியன் அவர் என்ன சொல்லுவார், என்ன சொல்லுவார், என்ன போல உள்ளவங்களுக்கு ஆவியானவர் மண்டல் ரெண்டு தட்டு தட்டி ஒழுங்க போய் முதல யார கவனி, உங்க அப்பா அம்மாவை கவனிட, கவனிச்சேன்னா நான் வாக்கு தத்தம் பண்ணது உனக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்கும், அதுக்காக நீ வேற எதுவும் செய்ய வேண்டியதில்லை. ஆண்டவரே இல்ல இல்ல, ஒரு ஊழியர் சொன்னார் என்னன்னு சொன்னா, அப்படி நான் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறது நீங்க போய் சொல்ல மாட்டாங்களாமே, நீங்க வாக்குத்தத்தம் தந்தா என்ன செய்ய மாட்டீங்க, போய் சொல்ல மாட்டீங்களாமே. அப்படின்னா நீங்க எனக்கு தந்த வாக்குத்தத்தம் செய்யா இது எனக்கு நிறைவேறாது. ஆனா பாவி, நீ முதல்ல என்ன செய், உங்க அப்பா அம்மாவை கவனி, பூமியில் உன் வாழ்நாள் நன்மையா இருக்கும், நீடித்திருக்கும். ஆண்டவரே இத கொஞ்சம் வித்தியாசமா, அப்பா அம்மாவை விட்டுட்டு அது மட்டும்தான் எனக்கு பிரச்சனை இருக்கு, அங்க உதைக்குது எனக்கு, அதை விட்டுட்டு வேற ஏதாவது வசனம் இருக்குதான்னு கேட்டா வேதவசனம் சொல்லும், நான்கு கொண்டு சாகுன்னு சொல்லும். புரியுதா, இதுதான் ஆவியானவர் நம்மோட கூட பேசுவார். இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தை கோணலாக்குவது, வேதத்தை புரட்டுவது, வேதத்தை லகுவாக்குவது ஆவியானவருடைய வேலை அல்ல, கண்டித்து சொல்லுவார். அதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்ப கீழ்ப்படியணும், நீ காத்திருக்கணும், ஒரு மனம் வேணும், ஜபத்தில் இருக்கணும், வேண்டுதலில் தரித்திருந்தால் இந்த வாக்கு தத்துவத்தை நீ சுதந்திரிப்பாய். இன்னைக்கு உள்ள மாதிரி மேஜிக் வாக்கு தத்துவங்கள் வேதத்தில் சொல்லப்படவில்லை. இதை நீங்களும் நானும் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் கவனிங்க, இந்த வாக்கு தத்துவம் பெந்தேகொஸ்தே நாளில் நிறைவேறியாயிட்டு அருமையாய் பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுவார். என்னன்னு சொன்னா, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி, அது இந்த நாட்களிலே நிறைவேறியாயிற்று என்று அருமையாக பேதுரு அப்போஸ்தலன் அங்கு காணப்பட்ட ஜனங்கள் எல்லாருக்கும் அதை சொல்லி அன்று அதை சாட்சியாக உறுதிப்படுத்தினார். வாக்குத்தத்தம் நிறைவேறியாயிற்று. சரி, ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை திருப்பி எடுக்க மாட்டார், ஞாபகத்தில் வச்சிடுங்க. ஆண்டவர் நிறைவேற்றுகிற வாக்கு தத்தத்தை திருப்பி நிறைவேற்ற எடுக்க மாட்டார். இது உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை அறிந்து கொள்வது எப்படி, எப்படி என்னிடத்தில் ஆவியானவர் இருக்கிறார், அதை அறிந்து கொள்வது எப்படி? வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். கவனிங்க, திருச்சபையின் பிறந்த நாளுங்க இன்னைக்கு, இதைத்தான் நம்ம நினைவு கூற வேண்டும். பெந்தேகொஸ்தே நாள் என்று சொல்லுவது ஒரு திருச்சபையின் பிறந்த நாள், ஒரு திருச்சபையின் பிறந்த நாள். யாராவது உங்களுக்கு ஒரு சபை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும்னு சொன்னா, வீட்டில் போய் அப்போஸ்தலர் ரெண்டாம் அதிகாரம் எடுத்து வாசிங்க. திருச்சபை பிறந்த நாளில் 3000 பேர் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் கடந்து வந்தவர்கள் என்ன செய்தார்களோ அதை நீங்களும் நானும் செய்ய வேண்டும். There is no other alternative. ஆண்டவருடைய நாமத்தில் சொல்றேன், லகுவான வழி கிடையாது. அதில் ஆண்டவர் சொல்லி இருப்பதை நீங்களும் நானும் செய்ய வேண்டும். அதில் அவர்கள் என்ன பண்ணினார்களோ அதைத்தான் நீங்களும் நானும் செய்ய வேண்டும். திருச்சபை பிறந்த நாள் தான் பெந்தேகொஸ்தே நாள். சரி, இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நம்முடைய வெப்சைட்ல கிளே பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி கடைசியில் இருக்கும் பாத்துருங்க. அதுல ஒரே ஒரு ஆர்டிக்கிள் தான் இருக்குது, ஒரே ஒரு ஆர்டிக்கிள் தான் இருக்கு. அது வந்து பெண்டகாஸ்டல் பாராடாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருப்பாங்க, நம்ம சர்ச்சில் உள்ளவங்க எழுதியிருப்பாங்க. நீங்க போய் அதை வாசிங்க, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஒன். என்னன்னு சொன்னா, நம்ம சர்ச் வெப்சைட்ல அது போடப்பட்ட பிறகுதான் நானும் அதை லிங்க் பண்ண முடிந்தது. அதனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அது விசேஷமானது. மோசையின் மூலமா ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்த நாளில் மோச மேலிருந்து கீழே இறங்கி வருவார். வரும்போது இங்க ஆரவாரத்தை கேட்பார். அப்போது அவர் சொல்லுவார், இது ஜெயதுனியான சத்தமாக தெரியவில்லையே, இது ஒரு அபசகுனமான ஒரு சத்தமாக அல்லவா தெரிகிறது என்று கீழே வரும்போது ஜனங்கள் எல்லாரும் குடித்து வெறித்து ஆடிக்கொண்டிருப்பார்கள். அந்த நாளில் மோசே தன்னுடைய கையில் இருக்கிற கற்பலை உடைப்பார், உடைத்து விட்டு ஆண்டவிடத்துல மன்றாடி அந்த நாளில் கர்த்தர் பட்சித்தது 3000 பேரை. அந்த நாள்ல 3000 பேர் பட்டுமடைந்தார்கள். இதை நம்ம யாத்திராகமத்தின் புத்தகத்துல வாசிக்கிறோம், 32 அதிகாரம் 28 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட நாளில் 3000 பேர் செத்து போனார்கள்.
பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட நாளில் 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள், ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் வந்தார்கள். அதனால தான் வேத புத்தகத்தில் என்ன சொல்லுது தெரியுமா, எழுத்து கொல்லும் ஆவி உயிர்ப்பிக்கும். எழுத்து என்று சொல்லுவது நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் கொடுத்துக்கப்பட்ட நாளில் 3000 பேர் செத்து போனார்கள். ஆனா ஆவி என்று சொல்லுவது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட நாளில் 3000 பேர் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் வந்தார்கள். ஏன் இது 4000 போடல? அதான் வேதத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அற்புதம். பாருங்க, நியாயத்தீர்ப்பின் கொடுக்கப்பட்ட நாளில் 3000 பேர் மடிந்து போனார்கள். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட நாளில் திருச்சபையில் 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். எழுத்து கொல்லும் ஆவி உயிர்ப்பிக்கும். எவ்வளவு அருமையாக வேத புஸ்தகத்தை நம்ம இணைத்து பார்க்கும் போது அதனுடைய விசேஷத்தை பாருங்களேன். சரி, இன்று ஆவியானவர் எங்கிருக்கிறார்? இன்று ஆவியானவர் எங்கிருக்கிறார்? இது ஒரு கேள்வி பார்த்துடுங்க. நான் சொன்னேன் இல்லையா, யாராவது ஆவியானவர் ஊற்றப்படுகிறார் வாங்கன்னு சொன்னா போவோமா போக மாட்டோமா? கொஞ்சம் காசு கூடானாலும் வேன்ல வருவீங்க தானே இல்லையா? வரமானீங்க? ஏன்னா ஆவியானவர் இப்ப எங்க இருக்கிறாரு? ஊற்றப்படுற இடத்துல இருக்கிறார். விளங்குச்சு. இப்படி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆவியானவர் எங்க இருக்கிறார். இதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியின் வரம் யாரிடத்தில் காணப்படுகிறதோ அவர்களிடத்துல பரிசுத்த ஆவியானவர் இன்று வாசம் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய வரம், வரம் என்று சொல்வது தாளந்து அல்ல, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தாளந்து வேற, வரம் வேற. 1 Corinthians 12 எடுத்து வாசித்தீங்கன்னு சொன்னா அதுல வந்து வரங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். இந்த வரம் என்று சொல்லுவது, ஆண்டவருடைய நாமத்தில் நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அதை உங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிறார், எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஏன்னா வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அவன் அவனுக்கு ஆண்டவருடைய கிருபையின்படி பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவருடைய வரம் இருக்கிறது, தாளந்து அல்ல, வரம் இருக்கிறது. அந்த வரத்தை நான் என்று அறிந்து கொள்ளுகிறேனோ அது பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்தில் இருப்பதை நான் அறிந்து கொள்ளுகின்ற ஒரு நாள், அது நிறைவேறுதலின் நாள். அடுத்து கவனிங்க, எப்படி பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும் சொன்னா, 2 Timothy 1:13-14 சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு சொன்னா, வேத வசனங்கள் உங்கள் மூலம் என் மூலம் நிறைவேற வேண்டும், நிறைவேற வேண்டும். வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, சரியா? உன் சத்துரு தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. இது வந்து யார் நிறைவேற்றணும்னு நினைக்கிறீங்க? யாருக்கு பலம் இருக்கோ அவங்க நிறைவேற்றணும், அப்படித்தானே? ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அதை நிறைவேற்றும் போது உங்களுடைய வாழ்க்கையில வீட்டிருப்பது ஆவியானவர். அவர் உங்களை ஆண்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நான் ஆவியானவரால் ஆண்டு கொள்ளப்படுவேனேயானால் சத்ருவை பார்த்து விட்டு நான் மௌனமாக போக மாட்டேன். அது அசுத்தாவி செய்கின்ற காரியம். பசியோடு இருக்கிற என் சத்ருவை பார்த்து பசி ஆறிக்கொள் என்று சொல்லிக்கொண்டு என் வழியை காட்ட மாட்டேன். என்னில் ஆவியானவர் இருப்பாரேயானால் பசியோடு இருக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுப்பேன். இன்றைக்கு நம்மகிட்ட ஆவியானவர் இருக்கிறாரா? அவர் ஆளுகின்றாரா? வசனங்கள் நிறைவேறப்படும் போது அது ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கான அடையாளம். 1 Corinthians 6:19-20 சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், நாம் நம்முடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும், சரீரத்தினாலும் ஆவியினாலும் யாரை மகிமைப்படுத்த வேண்டும்? தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகின்றேன், ஒருவரும் கர்த்தரை பரீட்சை பாராதிருங்கள், ஒருவரும் பார்க்க கூடாது. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசியாதிருங்கள் என்று வேதம் சொல்லுமையானால் அதை பரீட்சை பார்ப்பது ஆவியானுடைய வேலை அல்ல. வேதத்துக்கு மட்டும் எதிர்த்து நிற்காதுங்க. வேதம் உங்களுக்கு சொல்லுவதை கீழ்ப்படியுங்கள். உங்கள் சரீரத்தினால் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஏயா, இன்றைக்கு தானியேல் என்கிற ஒரு தேவ மனிதன் அரண்மனையில் இருக்கும் போது அரண்மனையில் கொடுக்கப்படுகிற உணவை சாப்பிடுவதில் பாவம் உண்டா? நான் இங்க உங்கள்கிட்ட கேட்கிறேன், அரண்மனையை கொண்டு போனது யாரு? யாரு
இன்னைக்கு நம்ம ஆண்டுகிட்ட கேட்போம் இல்லையா, என்ன ஆண்டவரே தானியல போல இல்லன்னா எனக்கு நீங்க தந்திருக்கிற வேலை டவுன் டவுன்ல, அதனால டவுன் டவுன்ல உள்ளவங்களை நான் சொல்றேன்னு நினைக்காதுங்க. நீங்க எனக்கு வேலைக்கு எங்கூட வச்சிருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமானவங்க, அதனால அவங்க குடிக்கும் போது நானும் குடிக்கிறதுல என்ன இல்ல. நீங்க இப்ப யாருக்கு வகுப்படுக்கிறீங்க? ஆவியானவருக்கு வகுப்படுக்கிறீங்க. என்ன ஆவியானவருக்கு வகுப்படுக்கிறீங்க? தானியலுடைய கதை வேற, என்னுடைய கதை வேற. தானியல் இருந்தது எங்க? பேலஸ்ல இருந்தான். அவன் அன்னைக்கு விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டது சாப்பிடக்கூடாது, குடிக்க கூடாது, அவன் வந்து அன்னைக்கு அசுசி படக்கூடாது, தீட்டு படக்கூடாது என்று இருக்க வாய்ப்பு இருந்தது ஐயா. இன்னைக்கு நாங்க அப்படி இல்ல, தானியல போல இல்ல. நாங்க தானியல விடவும் என்ன செய்திருக்கிறோம்? படிச்சிருக்கிறோம். தானியல விட எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கூடுதல். எங்க கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாரும் ஹை கிளாஸ் சொசைட்டில உள்ளவங்க, நம்பர் ஒன். அவங்க குடிக்கும் போது நாங்க குடிக்காட்ட அவங்களுக்கு முன்னால நாங்க யாரா இருக்கிறோம்? மதிப்பு குறைந்து காணப்படுகிறது என்கிற எண்ணுகிற தேவ பிள்ளையே, உங்கள் சரீரத்தினால் நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்தவில்லையானால் உங்களில் வாசமாயிருப்பவர் ஆவியானவர் அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்துக்காக உங்கள் சரீரத்தை அசுசி படுத்துவீர்களே ஆனால் அது ஆவியானுடைய கிரியை அல்ல. அதனாலதான் பவுல் சொல்றாரு, தேவனுடைய ஆலயம் இது, இந்த சரீரம் வந்து கர்த்தர் கிரயத்துக்கு பெற்றிருக்கிறார், தன் ஜீவனை கொடுத்து வாங்கி இருக்கிறாரு. நீ இந்த ஆலயத்தை அசுசிப்படுத்தாதே, இந்த ஆலயத்தை நீ கெடுத்து விடாதே. உன் சரீரம் தேவன் தங்குகின்ற ஒரு ஆலயம், வாசஸ்தலம். நீங்க என்னைக்கு நோ சொல்றீங்களோ உலகத்துக்கு அன்றைக்கு தேவனுடைய நாம மகிமைப்படும், பிசாசு வெட்கப்படுவான். என்றைக்கு எஸ் சொல்றீங்களோ அன்றைக்கு பிசாசு மகிமைப்படுவான், தேவன் வெட்கப்படுவார். மறந்து போகாதுங்க. அடுத்து கவனிங்க, வேத புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், ஆவியினால் ஜபம் பண்ணுதல் நிறைவேறுதலின் அடையாளம். என்னை பாருங்களேன், ஒரு முறை ஆண்டவர் ஜபித்த ஒரு ரெண்டு மூணு ஜபத்தை சொல்றேன், என்ன ஞாபகத்தில் வருகிறத சொல்லுகிறேன். ஒரு முறை ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, பன்னிரண்டு சீடர்களோட உட்கார்ந்து இருக்கிறார், 12 சீடர்களோடு உட்கார்ந்து இருக்கிறார். அதனால அப்ப உட்கார்ந்து இருக்கும் போது ஆண்டவர் ஆவியில கலங்கினார். He was disturbed in his spirit. பாத்துருங்க, ஆவியில கலங்கினாங்க. கலங்கி என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான் அப்படி என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் அதோட நிப்பாட்டல பாருங்க. அவனிடத்துல துணிக்கையை கொடுக்கிறார், கொடுத்து சொல்லுகிறார், எப்ப நான் உன்னை நேசிக்கிறேன், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. அவன் காட்டி கொடுப்பதற்காக எழும்பி போறான், அவன் பந்தங்களோட வர்றான். வரும்போது கவனிங்க, ஆண்டவர் ஆவியில் கலங்கினபடியால், ஆவியில் ஜபித்தபடியால் அவனை தூரத்தில் கண்ட உடனே, இன்னைக்கு என்ன ஒருவன் காட்டி கொடுக்க வருவானேயானால் தூரத்தில் அவனை பார்க்கும் போது என்னில் இருக்கிற ஆவி அவனை துரோகி என்று சொல்ல சொல்லுமையானால் என்னிடத்தில் இருப்பது யாரு? சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுக்கிறவனை பார்த்தோன்னு என்ன சொன்னார்? சிநேகிதனேன்னு சொன்னார். அவன் வந்து முத்தமிட வரான், கொன்ற மாட்டோம், நம்ம கொன்ற மாட்டோம். அவர் புத்தத்தை வாங்கிட்டு சொல்றாரு, சிநேகிதனே முத்தத்தினாலயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்க போகிறாய் என்று சொன்னார். இது தாங்க ஆவியினால் ஜபம் என்று சொல்லும் போது, வேத வசனத்துக்கு புறம்பாக உங்க வாழ்க்கையில எதுவுமே ஜபத்துல கேட்க மாட்டீங்க, கேட்கவே மாட்டீங்க. ஆண்டவரே அழகா சொல்லிட்டார், உங்களுக்கு என்ன கேட்கணும்னு தெரியாது, அதனால உங்களுக்காக ஜபிக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர் ஜபித்துக் கொண்டிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரோடு ஒன்றித்து நீங்கள் ஜபிப்பீர்கள். அப்படி என்றால் ஆவியானவர் உங்களுக்கு ஜபிப்பதை யுத்தம் செய்து எதிர்த்து நீங்கள் ஜபிக்க மாட்டீர்கள். விளங்குதான் சொல்லுது? ஆவியானவர் என்ன ஜபிப்பார்? ஆண்டவரே விரோதி வாரான், என் பிள்ளை என்ன செய்யணும்? அவனை பார்த்த உடனே சண்டாளே துஷ்டே அப்படியே சொல்லணும்? என்னங்க சொல்லுங்களேன், சிநேகிதனே என்று சொல்லணும். சத்துரு பசியா இருக்கிறான், ஆகாரம் கொடுக்கணும். இது ஆவியானவர் வேத வசனத்துல சொல்லுகின்றார், ஆவியில் ஜபம் பண்ண வேண்டும். அப்படின்னா எனக்காக ஜபித்துக் கொண்டிருக்கிற ஆவியானவரோடு சேர்ந்து நான் ஜபிக்க வேண்டும், எதிர்த்து ஜபிக்க கூட. எப்போது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. அப்புறம் வந்து வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், வேத வசனத்தை ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி நாம் பேசுவோம். ஆவிக்குரியவைகளை உலகத்தோடு சம்பந்தப்படுத்தி பேச மாட்டேனா. நம்ம இது ஒரு ரிட்ரீட் மாதிரி இருந்திருக்குமானா, கேள்வி உங்கள்ட்ட கேட்டிருப்பேன், நீங்களும் பதில் சொல்ல வச்சிருப்பேன். என்னன்னு சொன்ன, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க? தலையில முடி வளர்ந்ததுக்குன்னு சொன்னா என்ன நீங்க பரியாசம் பண்றீங்கன்னு அர்த்தம். உங்க தலையில முடி இருக்குது, என் தலையில இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா படிப்பை சொல்லுவோம், வேலையை சொல்லுவோம், அந்தஸ்தை சொல்லுவோம், பணத்தை சொல்லுவோம், வீட்டை சொல்லுவோம், காரை சொல்லுவோம். யாராவது அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுங்களுக்கு கொடுத்த வரங்களை சொல்லுவீர்களா? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஏனென்றால் தேவன் என்னை அவருடைய வரங்களை கொண்டு என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கு நிறைய பேருக்கு வரம் என்றால் என்னன்னே தெரியாது. தாளந்துகளை வரம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம், ஆனால் வரங்கள் பெற்றிருக்கின்றோம். நான் ஆவியில் ஜபம் பண்ணுகிறேன், ஆவிக்குரியவைகளை உலகத்தோடு சம்பந்தப்படுத்தாதீர்கள். தேவனுடைய ஆசீர்வாதம் உலகத்தின் ஆசீர்வாதம் அல்ல. ஆண்டவருடைய வசனம் அழகாக சொல்லுகிறது, தேவன் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அவர் நீங்க உங்க ஃப்ரெண்ட் ஆக்கி உலகத்தின் நன்மைகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று எண்ணக்கூடாது. ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடே பேசுங்க, சம்பந்தப்படுதுங்க, அதை வந்து உலகத்தோடு சம்பந்தப்படுத்தாதீர்கள். ஃபாதர் பெர்க்மான் ரெண்டு அருமையான பாட்டு எழுதியிருக்கிறாங்க. ஒரு பாட்டு என்னன்னு சொன்னா, நம்ம எல்லாரும் பரவசமா அதை பாடணும்னு சொன்னா ரொம்ப பரவசம் வரும். ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே, இப்ப வாரம் இறங்கி வாரம் எங்கள் மத்தியில விளங்குச்சு இல்லையா? அதை பாடுறவங்க ரொம்ப பரவசமா இருப்பீங்க. ஏன்னு சொன்னா இப்ப வாரம், இதுவரை எங்க இருக்கிறாரு? இறங்கி வாரம், பயங்கரமா பரவசப்படுவோம். அதை அவர் அறிந்த பின்பு அவர் ஒரு பாடல் எழுதினார், இல்லை ஆவியானவர் கொடுக்கப்பட்டு விட்டார், நான் பாடினது தவறு என்பதை ஃபாதர் பெர்க்மான் அறிந்து இன்னொரு பாடல் எழுதினார். அந்த பாடல் தான், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. அது இரண்டாவது எழுதின பாடல், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே என்று பாடலை எழுதி கர்த்தரை மகிமைப்படுத்தினார். அருமையான தேவ பிள்ளைகளே, சீனாய் மலையில் ஆவியானவர் இறங்கினார் என்கிறது இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற செய்தி அல்ல. உங்களுக்குள்ளே வாசம் செய்கிற ஆவியானவரே. இந்த ஒரு பாடலை ஒரு கவியை மட்டும் நாம் சேர்ந்து பாடுவோமா? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்று தாரும் ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்று தாரும் ஆவியானவரே, வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே, வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே.
ஜபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு நல்ல ஆண்டவரே, எங்களில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் எங்களை போதித்து நடத்தும் போது நாங்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்வோம்,
கிறிஸ்து எங்களுக்கு போதித்தவைகளை நினைப்பூட்டி கிறிஸ்துவின் பாதை விட்டு நாங்கள் வழிவிலக்கு செல்ல மாட்டோம். வேதவசனம் சொல்லுவதன்படி நாங்கள் வாழ்வோம். ஆண்டவர் எங்களுக்கு அருளின தீர்க்க தரிசனங்கள் வாக்கு திட்டங்களாக கொடுக்கப்படும் போது சுவாமி நாங்கள் அதற்கு கீழ்ப்படிந்து ஒரே மனதோடு ஜபித்து வேண்டுதலிலே தரித்திருந்து ஆண்டவரே நாங்கள் காணப்படும் பொழுது அந்த வாக்கு திட்டங்களுக்கும் சுதந்திரவாளிகளாக மாறுவோம். ஆண்டவரே செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஐயா. இப்போதும் உம்முடைய பந்தியிலே நாங்கள் சேர் இருக்கிறோம். கர்த்தருடைய கரங்களை தாங்குவதாக. இயேசு இரட்சகர் மூலம் எங்கள் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.